தென்றல் செப்டம்பர் 2014 ஆண்டு தென்றல் இதழில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதிய பகுதி அவளது உணர்வுகள் யாருக்கு தெரியும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, எழுதுகிறது என் சொந்த பிரச்சனை இல்லை. நான் என் மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மிகவும் மதிக்கும் ஒரு பெரியவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம். நான் முதல் முதலில் இங்கே MS படிக்க வந்தபோது என்னை ஆதரித்த குடும்பம், 30 வருடத்துக்கு மேல் பழக்கம். நான் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை போலத்தான் இருந்தேன். அவர்கள் பெண்ணுக்கு இந்தியாவில் பையன் பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். இவர்களுக்கு நெருங்கிய சொந்தம். அப்பா சின்ன வயதில் போய்விட்டார் என்று இந்த அங்கிள் தான் பண உதவி செய்து படிக்க வைத்தார். தன் பெண்ணையே கொடுத்து இங்கே வரவழைத்து உடனே வேலை கிடைக்குமாறு செய்தார். தங்கமான மனிதர், எப்போதும் ராமநாமம் சொல்லிக் கொண்டிருப்பார். யாரையும் ஒரு வார்த்தை கடிந்து பேச மாட்டார், இழிவாக பேச மாட்டார். வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் அவருக்கு, நிறைய பேருக்கு கடனுதவி செய்து அதில் பலர் ஏமாற்றி விட்டார்கள். முதல் பையன் 12 வயதில் ஒரு விபத்தில் இறந்து விட்டான். எல்லாம் அந்த ஆண்டி தான் சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார். உனக்கு தான் அங்கிள் தெய்வம் மாதிரி, ஆனால் அவர் ஒரு அசடு, பிழைக்க தெரியாதவர். அவருடன் சேர்ந்து நானும் கஷ்டப்படுகிறேன் என்று அவர் எதிரிலேயே சொல்வார் என்னிடம். அதற்கும் பதில் பேச மாட்டார் அவர். அவர் கொஞ்சம் அதிர்ந்து போனது 5 வருடம் முன்னால்தான். அவருடைய பெண் அவரைப் போலவே சாது. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த முத்திரையே இல்லாமல் அப்பா அம்மாவின் விருப்பப்படியே திருமணம் செய்து கொண்டவள். அதிர்ந்து பேச மாட்டார். 10 வருடம் அவனுடன் வாழ்ந்து 2 குழந்தைகள். அந்த சமயத்தில் தான் அவள் கணவன் ஒரு மெக்சிகன் பெண்ணுடன் தொடர்பு கொண்டு விபரீதமாக போய் விவாகரத்து ஆனது. அதை எதிர்பார்க்காத அவர் மிகவும் இடிந்து போய்விட்டார். அவர் கண்களில் கண்ணீரை அந்த தினம் பார்த்தேன். எனக்கு அந்த கணவனை போய் பார்த்து குதறி எடுக்க வேண்டும் என்ற ஆத்திரம்தான் வந்தது. அப்போது கூட அவனை அவர் எதுவும் சொல்லவில்லை. என் குழந்தைக்கு இது போல ஒரு சோதனை வந்துவிட்டதே, 2 பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு எப்படி எதிர்காலத்தை சந்திக்கப் போகிறாளோ என்றுதான் கலங்கி போனான். அந்த பெண் தைரியமாக தனியாகவே இருந்து 2 வருடம் கழித்து விட்டாள். போன வருடம் தான் அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் வயதாகிவிட்டதால் தன்னிடம் கட்டாயப்படுத்தி வந்து இருக்க சொன்னாள். நான் தான் இவர்கள் இருந்த வீட்டை காலி செய்து விற்க ஏற்பாடு செய்தேன். எனக்கு அவர்களை அனுப்ப இஷ்டமில்லை. இருந்தாலும் எனக்கு அடிக்கடி பயணம் செய்யும் நிர்பந்தம். என் மனைவியும் ஒரு ப்ரொபஷனல். ஒரு அவசரத்துக்கு எங்களால் உடனே உதவி செய்ய முடியாமல் போனால் என்ன செய்வது? இத்தனை வருடம் இங்கேயே இருந்துவிட்டு அந்த குளிரில் அந்த இடத்தில் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இப்போதுதான் ஒரு நிலைக்கு வந்து இருக்கிறார்கள். போன வாரம் எனக்கு ஒரு போன் வந்தது. அங்கிள் தான், கொஞ்சம் இந்த வீக்கெண்டில் வந்துவிட்டு போகிறாயா? என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, சிரமம் கொடுக்கறேன்னு நினைக்காதே என்றார். எனக்கு எதுவுமே புரியவில்லை. அவர் அடிக்கடி உதவி கேட்க மாட்டார். வீக்கெண்டிற்கு கூட வெயிட் பண்ணவில்லை, உடனே பிளைட்டில் பறந்தேன். அவர் மாப்பிள்ளை இவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து தன் பெண்களை பார்க்க வருவதாக சொல்லி அவர்களை வெளியே அழைத்து போய் அவர்கள் மனதை மாற்ற பார்த்திருக்கிறான். அந்த மெக்சிகன் பெண் அவனை கழட்டி விட்டு விட்டாள். வேலையும் போய்விட்டது. இப்போது இவர்களிடம் திரும்பி வர பார்க்கிறான். அந்த குழந்தைகளிடம் அவனுடைய உயிரே அவர்களும் அவன் மனைவியும் தான் என்று பிரெயின் வாஷ் செய்திருக்கிறான். அங்கிளிடம் வந்து கெஞ்சி இருக்கிறான். பல தடவை சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான். காலில் விழுந்தான். இதில் இடம் கொடுக்காதது அந்த ஆண்டி. அவர்கள் பெண்ணும் அவனிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. என்னிடம் அங்கிள் கேட்டுக்கொண்டது இதுதான். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்பா. இந்த பெண் பிடிக்கொடுக்க மாட்டேன் என்கிறாள். அவன் வந்து வெளியே நின்றாலும் கண்டுகொள்வதில்லை. குழந்தைகள் அவனை பார்த்தால் ஓடி கட்டிக்கொள்கிறார்கள். இந்த 5 வருஷத்தில் நிறைய சிரமப்பட்டிருக்கிறான். அவனுடைய கர்மா பாவம். இப்போது திருந்தி திரும்பி வந்திருக்கிறான். இந்த ஊர்க்காரர்கள் போல் அவள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி கொண்டிருந்தால் பரவாயில்லை, அதுவும் இல்லை. அவள் தனியாக இப்போது இருந்து விடலாம். வயது ஆகி இந்த பெண்களும் படிப்பு காதல் என்று வெளியே போய்விட்டாள். நாங்களும் பகவானிடம் போய்விட்டால் இவள் என்ன செய்வாள் என்று யோசிக்கிறேன். நீ ஏதாவது சொல்லி பார்க்கிறாயா என்று என்னை கேட்டுக்கொண்டாள். இந்த விஷயத்தில் தான் எனக்கு அவர் பேரில் சிறிது கோபம் வந்தது. அந்த மாப்பிள்ளையை நினைத்தாலே எனக்கு மனதில் கொதிப்பு வந்தது. அவரிடம் பொறிந்து தள்ளினேன். அவர் ஒன்றே ஒன்று சொன்னார். அப்பா, உனக்கு வாலிபம் பேசுகிறது, எனக்கு வயது பேசுகிறது. நான் என் பேசிகளுக்கு ஒரு சிதைந்த கூட்டை சரியாக்க முடியுமா என்று பார்க்கிறேன். எல்லோரும் சின்னதோ பெரிதோ வாழ்க்கையில் தப்பு செய்யாமல் இருந்ததில்லை.
விவாகரத்து முடிந்து சில நாட்கள் கழித்து என் பெண்ணை கேட்டேன், இதை தடுக்க முடியாமல் நீ ஏதும் தப்பு செய்தாயா என்று. ஒன்றுமில்லை அப்பா, ஒருவேளை நான் உத்தியோகம் இருந்துவிட்டு அவருடைய ஆசைகளை உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள தவறிவிட்டேனோ என்ற குற்ற உணர்ச்சி மட்டும் அவ்வப்போது எட்டி பார்க்கும். பரவாயில்லை அப்பா, ஐ கேன் ஃபேஸ் லைஃப் என்றாள். அதனால் உன்னால் முடிந்தால் அவளிடம் பேசிப்பார். இந்த பையனை என்ன சொல்லி அனுப்புவது என்று தெரியவில்லை என்று என்னிடம் கொஞ்சம் மன்றாடுவது போல கேட்டுக்கொண்டார். அந்த பெரிய மனிதரின் உத்தரவை நான் மீற விரும்பவில்லை. அவர் பெண்ணிடம் பேச முயற்சி செய்தேன். அவள் நான் சொன்னதை கேட்டுக்கொண்டாள். பதிலேதும் சொல்லவில்லை. உனக்கு டைம் வேண்டுமா என்று இரண்டு தடவை கேட்டபின் விரக்தியாக சிரித்து தலையாட்டினாள். அந்த பையனை பார்த்து, இன்னும் 2 மாதம் இந்த பக்கம் வராதே, உண்மையிலேயே உனக்கு இந்த உறவு வேண்டுமென்றால் தினம் வந்து தொந்தரவு செய்யாதே என்று உறுதிமொழி வாங்கிக் கொண்டு அவனுக்கு வேறு வேலைக்கு உதவி செய்வதாக சொல்லிவிட்டு வந்தேன். அவனை நேரில் பார்த்தபோது நானே கொஞ்சம் அதிர்ந்து போய்விட்டேன். எப்போதும் ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணி கொண்டிருப்பவன் இப்போது இழைத்து ஏதோ கன்றாவியாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறான். வெரி இன்டெலிஜென்ட் கை. திரும்பி வீட்டிற்கு வந்து விட்டேன். எப்படி ஃபாலோ அப் செய்வதென்று தெரியவில்லை. மேன் டு மேன் என்று அவனது செய்கையை மறந்துவிட்டு இந்த பெண்ணை அவனை ஏற்றுக்கொள்வது போல் கன்வின்ஸ் செய்வதா? அப்படி செய்தால் அங்கிளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லை, 2 மாதம் வெயிட் செய்துவிட்டு அந்த பெண்ணை முடிவெடுக்க விடுவதா என்று குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? என் மனைவியிடம் கேட்டேன். அவள் எரிமலை போல விழித்தாள். அவன் செய்த தப்பை சுட்டி காட்டி, உங்களுக்கு எழுத முடிவு செய்தோம். இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதரே, நண்பனாய் மகனாய் சகோதரனாய் இந்த குடும்பத்துடன் பல ஆண்டுகள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நல்ல எண்ணம் புரிபடுகிறது. என்னுடைய அலுவலகத்தில் மிகவும் அடக்கமாக அமெரிக்கையாக பேசாமல் இருக்கும் பெண்களுக்கு இது போன்ற விபத்துகள் ஏற்படும் போது அந்த மனவேதனையே தங்களுக்குள்ளேயே அசிமிலேட் செய்து கொள்ள முயற்சி எடுத்து இது உனக்கு இனி இல்லை என்பது போல மனதில் புரோகிராம் செய்து கொண்டு விடுவார்கள். ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துவிடும். தன் கணவனை பார்த்தாலும் ஒரு காலத்தில் இப்படி சந்தோஷமாக இருந்தோமே என்ற பழைய உணர்ச்சிகள் திரும்ப வராது. மனதில் வெறுமைதான் இருக்கும். அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தங்கள் மீது வைத்த பாசத்தால் திரும்பி வந்த வாழ்க்கையை திருப்பி அடிக்கிறாளே என்று நினைக்க தோன்றும். அந்த பெண்ணிற்கு என்ன உணர்ச்சிகள் அலைமோதுகின்றன என்பது பிறருக்கு தெரியாது. அவள் வழியில் விட்டு விடுங்கள். தன்னம்பிக்கை நிறைந்த அந்த பெண் அந்த பழைய கணவனை பரிதாபத்துடன் ஏற்றுக்கொள்ளலாம். பாசம் மறுபடியும் மனதில் விதைந்து அன்பு மலர்ந்து ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை, இந்த உறவில் நான் மறுபடியும் சிக்கிக் கொள்ள மாட்டேன் என்று அதில் உறுதியாகவும் இருக்கலாம். அவள் 2 மாதம் கழித்து எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு சப்போர்ட் கொடுப்பது நல்லது என்று நினைக்கிறேன். அந்த பையனுக்கு வேலை திரும்ப கிடைக்கும். அவனுடைய தன்னம்பிக்கை பெருகும். திருப்பி ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் செய்து கொள்வான். அப்போதும் அவன் தன் குழந்தைகளிடம் இந்த பெண்ணிடம் அன்பாக இருந்தால் அந்த அப்ரோச் வேறு மாதிரியாக இருக்கும். திடமான நம்பிக்கையை எப்படி ஊக்குவிப்பது என்பதுதான் சவால். லெட் தம் ஃபிகர் இட் அவுட். அந்த பெரியவரிடம் நீங்கள் வைத்திருக்கும் மரியாதை அன்பு அந்த குடும்பத்திற்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் அருமையாக கொடுக்கிறது. வாழ்த்துக்கள். சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.